ஒன்பது வரைக்கும் ஆஸ்திரேலியா சைட்டு தான் நம்ம ஆதாரமாக தேர்ந்தெடுத்த மூன்று வசன பகுதி. சரி, இந்த வசனத்தில் நம்ம என்ன விஷயம் பார்க்குறோம்னா, இந்த மூன்று வசன பகுதிகள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வாச மூன்று வசனங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் நாலிலிருந்து ஆறு வரைக்கும் வாச்சோம்னா அந்த வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது என்றால் இயேசுடைய பாடுகள் பற்றி நாங்கள் பேசுவோம். ஆனா இந்த வசனங்கள் ஏழிலிருந்து ஒன்பது வரைக்கும் பார்க்கும் போது அது எதை பற்றி பேசுது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற மரணம். சோ மரணத்தை பற்றி அது பேசப்படுகிறதாக அங்கே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வசனங்களை வாசிச்சு அந்த வசனங்களுடைய ஞான அர்த்தங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தெரிந்து கொண்ட பிற்பாடு ரெடிமர் மீட்பர் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய தியானத்தை நாம் நம்ம தியானிக்கலாம் இல்லைங்களா. தப்பா ஆரம்பிக்கலாம் நம்ம சகோதரர்களே, ஏழாம் வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார். எப்படி நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார்? எந்த டைம் இந்த மூன்று வருஷங்கள் சரியா எந்த டைம்ல அங்க பொருந்தது பாத்தீங்கன்னா மூன்றரை வருஷம் கிடையாது, மூன்றரை வருஷத்தின் முடிவில். மூன்றரை வருஷத்தின் முடிவுல அந்த கொல்கத்தா இல்லைங்களா, அந்த மேல் வீட்டரை பஸ்கா அந்த அனுசரித்திலிருந்து அவர் கொல்கத்தா வரைக்கும் போறார். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இயேசுடைய நிலைமை பாத்தீங்கன்னா அவர் நெருக்கப்பட்டும் ஊழியம் பண்ணும் போது வாய் திறந்தாரா இல்லையா? வாய் திறந்தார். நிறைய சமயத்துல ஏற்றிக்கிறது நிறைய சனங்கள் குற்றப்பட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா கேட்கும் போது ஏற்றிக்கிறாரா? நல்லா பேசினார், ரொம்ப அருமையா பேசினார், ஞானமா பேசினார். அதாவது பாத்தீங்கன்னா அவர் பேச கேட்ட ஜனங்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மனுஷன் யாரும் இருக்குன்னு பேசுறதே கிடையாது சப்போது ஆச்சரியப்பட்டார். தண்டனை பேசி கொடுத்தக்கூடிய ஞானம் பாத்தீங்கன்னா பேச்சு பேச்சு ஒரு திறமை பேசி கொடுத்து தெரிஞ்சு அந்த அருமையான பரிபூர்ண மனுஷன். அதனால எந்த குஷன் கேட்டாலும் சரி அந்த குஷனை கேட்ட பதில் ஏற்றி கொடுத்து அருமையா கொடுத்துருவார். குற்றங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல குற்றங்கள் சுமத்தினாலும் சரி அருமையான முறையில் ஏற்றி கிறிஸ்து நம்ம விலகம் கொடுத்துருவார். அதனால யாரு என்ன பண்ண முடியல ஏற்று மேல கை போடவே முடியும். ஆனா இந்த நிலைமை அப்படி டோட்டலா மாறிச்சு எங்க தெரியுமா, கடத்தி அந்த நிலை ஏற்றுக்கிட்டு கடத்தி நேரத்துல பஸ்கா முடிச்சுட்டு அந்த தோட்டத்துக்கு போறா அந்த காட்டி கொடுக்க போறா அன்னையிலிருந்து அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கு தென்னாயிட்டாங்க டோட்டலா வயலண்ட் ஆயிடுச்சு. எதுவுமே பேசும் ஏன் இயேசு கிறிஸ்து நீங்க பேச மாட்டீங்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒருவேளை இயேசு போய் கேள்வி கேட்டோம்னா அவர் அதற்கு என்ன பதிலா தெரியுமா, நான் ஏன் பேசாம இருந்தேன்னா வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 39 சங்கீதம் வசனங்கள் 2 முதல் வாசிங்க, வாசிச்சதுக்கு அப்புறம் 9 வசனம்
வாசிங்க.
சரி, என் துக்கம் அதிகரிச்சு இருந்தா என்ன பண்ணாங்க, பேசவே சைலண்ட் ஆயிட்டேன். என்ன காரணம் ஒன்பதாம் வசனம் பாத்துங்க, அப்போ என்ன கத்திர புரிஞ்சாருன்னா அந்த கடைசி 3 வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா அவர் வாய கறக்கல. என்ன காரணம், நீரே அப்படின்னா இந்த மாதிரி ஒருவேளை நான் வாயை திறந்து வச்சுக்கோங்களேன், ஒரு நேரத்துக்கு வாய் திறந்துருந்தா என்ன இருக்கும், என்ன ஆயிருக்கும் நிச்சயமா. பிள்ளாத்து கேட்கலா கேள்வி, அந்த தாய்ப்பா இல்ல பிரதான தாய்ப்பா கேள்வி கேட்கிறாங்க, அதே போல யாரு ஏறோது எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல இயேசுக்கு பிரதீத்திரம் சொல்றதுக்கு திராணி இயக்கமா இருக்காரு, நிச்சயமா இயேசுக்கு பறிப்போம் மனுஷன். அவர் பேசிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கு, நிச்சயமா இயேசுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அவருக்கு மரணமே வந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தார் பாரு, விழுந்து போன மனுஷங்களே ஒரு குலக்காரனுக்காக வாழறாங்க, வாழும் போது என்ன எப்படி வாழறாங்க, அவன் கொலை பண்ணலாம் கூட தனக்கு பேசுறாங்க விஷயம் என்ன பண்றாங்க ஈஸியா காப்பாத்திடறான். அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன், அவருக்கு குற்றம் இருந்தில நியாயமாத்திரம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சிருந்தாருன்னா பேசிருக்கலாம், வாய திறந்திருந்தாருன்னா யாரும் நிக்க முடியாது, ஈஸியா என்ன பண்ணிருக்கலாமா அந்த குற்றங்கள் இருந்து ஈஸியா ஏசு கிறிஸ்து எஸ்கே பார்க்கலாம். ஆனா ஏசு கிறிஸ்து அந்த நேரத்துல அது செய்யவே இல்லை. ஏன் கேட்டோம்னா அதுக்கு ஏன் சொல்றார், நீரே நீரே வெற்றி சொல்லும்போது தேவன் இந்த மாதிரி என்ன பண்ணிடுமே எனக்கு சித்தம் முடிச்சுட்டேன், ஏன்னா ஏன் சொல்லப்பட்டிருக்கு அவர் தன்னுடைய வாயை திறக்கும். நான் என்ன பண்ணக்கூடாது, என் வாய நான் திறக்கா சொல்லி ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரங்கள்ல வருகிற ஒவ்வொரு நியாயத்திற்கு நிமித்தமா அவர் வாயை கேட்கிறார், சத்தியம்னா என்னப்பா, சத்தியம் சத்தியம் சொல்றியே சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஏசு கிறிஸ்து உட்காருங்க சொல்றேன் சொன்னாரா என்ன சொன்னாருங்க, அமைதியாயிட்டார் வாய திறக்கு. சரி இப்ப பல இடங்களை பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு ரொம்ப அதிகமா நம்ம பேசவே இல்லை சைலண்ட் ஆயிடும். தூரத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல பேசுவார் என்ன என்னத்துலனா அந்த அந்த வேலைக்காரனா இல்லையா ஓன் அடிப்பார் அடிக்கலாம் அப்பதான் யோசிச்சுட்டு நீ ஏன் அடிச்சு கேட்பான் என்ன என்ன தகாத இதாக மாதிரி பேசுனேன்னா அப்படி இருக்கும் நீ ஏன் அடிக்கும் அந்த இடத்துல மாற்றம் யோசிச்சு பேசுவார் அழுப்பு ஞான அடுக்கம் வேற. ஆனா மற்ற இடங்களை ஏசி பிரிச்சோ அவருக்கா அங்க பேசவே இல்லை. என்ன காரணமா தேவன் இந்த மாதிரி அனுமதிச்சார் பேசியிருந்தார்னா மரணமே வந்திருக்காது அதை ஈஸியா தப்பிச்சு இதாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை சொல்லிட்டு இயற்கையா தீட்டு பெருசி ஒரு அருமையா ஒரு மிருகத்தை அடையாளம் ஏற்படுத்திக்கு பயன்படுத்தார். அது என்ன மிருகம் பாத்தீங்க இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஏசையா யாருக்கு கம்பேர் பண்றாரு இயேசு கிறிஸ்துக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து யாராமா ஒரு ஆறு ஒரு ஆறுக்கு கம்பேர் பண்றார். ஆனா பாருங்க மூன்றரை வருஷத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணார். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு மிருகம் கூட பாத்தீங்கன்னா பைபிள்ல அங்க பயன்படுத்தப்படும் இவர் இப்படி இந்த மாதிரி மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஒரு மிருகத்தை அங்க பயன்படுத்திருக்காங்க. அந்த மிருகம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு அப்படி ஆப்போசிட் மிருகம் தெரியுங்களா கோத்திரத்து சிங்கம் சிங்கம் ஏசுக்கிறது மிகப்பெரிய ஏன் சிங்கம்னா சிங்கம் வல்லமையா ஒரு பலம் உள்ள மிருகம் அதனால ஏசுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஏசுக்கிறது ராஜா ராஜ்யத்துல மிகப்பெரிய ராஜாவா இருக்கார் இல்லையா அவர் சிங்கம். ஆனா இந்த இடத்துல அவர் சிங்கமா இருந்தார்னா ஒண்ணும் முடியாது. அதனால அந்த இடத்துல ஏசுக்கு சிங்கமா இல்ல மாறாக ஆறு ஏன்னா ஆறு எப்படிப்பட்ட மிருகம் சாந்தமுள்ள அமைதியான முறை பாருங்க ரொம்ப ரெண்டு வார்த்தைகள் சொல்ல போறாரு. எப்படி ஒரு ஆடை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்களாம் அந்த ஆடு வெட்டினவங்க வெட்டப்படுறதுதான் கொண்டு போறான் கொண்டு போகும்போது கற்பனை பண்ணிப்பாரு கற்பனை பண்ணு ஒரு ஆடு பிடிச்சிருக்காங்க கழுத்துல கையை கட்டிட்டு அந்த ஆள் பிடிச்சிருக்காரு கூட்டிட்டு போறாரு கையில கட்டி கூட்டிட்டு போறாரு உடனே ஆடு என்ன பண்ணுவோம் ஒரு நிக்குமா ஒரு ஸ்டிப்பா நிக்குமா கடைசி நேரத்துல மறிக்க போனதுக்காக அந்த இயேசு கிறிஸ்து எங்கெங்களா கூட்டிட்டு போனார் அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு பதிலுக்கு பதில் சண்டை போடாம பதிலுக்கு பதில் பேசாம சைலண்டா இருந்தார். அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எப்படி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆடு என்ன பண்ணுவாங்க ஆட்டுடைய மயிர் என்ன பண்ணுவாங்க ஏன் கத்திரிக்கிறாங்க அது மூலமா நூல் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு துணியோ ஏதோ போர்வையோ செய்யறோம். அது போல இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா தன்னை மயிர் கட்டி அவசர வார்த்தையும் கம்மியில் தன்னை தன்னை மயிர் கட்டிருக்கிறவனுக்கு முன்பாக சட்டமிடாதிருக்கிற ஆட்டை பாருங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள் செம்மறி ஆட்டை என்ன பண்ணுவாங்க அந்த முடி என்ன பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க கட்டி போ கட் பண்ணும் போது ஆடு வலிக்குமா அப்ப என்ன பண்ணும் அவங்க ஓடி கட் பண்ணுவாங்க இந்த ஆடு வாழ் பைலண்டா அமைதியா அதான் பாத்தீங்கன்னா மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாது இருக்கிற. ஆனா இது இன்னொரு பிறகு விளக்கம் கொடுக்கும் போது அந்த காலத்துல ஏசியா காலத்துல பார்க்கும்போது அந்த காலத்துல எப்படி அவங்க ஆட்டுடைய மயிர் வந்து கத்தரிப்பாங்கன்னா பிளேடு கட் பண்ண மாட்டாங்க மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிய பிடிச்சு இருப்பாங்க முடிய பிடிச்சு இருப்பாங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரத்தம்லாம் அந்த காலத்துல அங்க பண்ணிருக்காங்க. அதே போல ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி பண்ணி லிட்டரலாவே பண்ணிருக்கான். ஏசு கிறிஸ்து தாடி மயிர் இல்லைங்க மோசத்துக்கு தாடி மயிர் இல்லைங்க தாடி அதை பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்க ஆனா இழுத்து கூட ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பல இடங்களை பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து துன்பப்படுத்தினாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணல அவன் பதிலுக்கு பதில் நிக்க மாறாக எப்படி ஆளு சாதனமா இருந்துச்சோ அதே போல சைலண்டா நான் ஏசு கிறிஸ்து அங்க ஒப்பு கொடுத்த தன்மையிலே என்ன பண்றாராமா அந்த பாடுகளுக்கும் அந்த மரணத்துக்கும் அவரை தானாகவே முன்வந்து என்ன பண்றாராமா அங்க ஒப்பு கொடுத்தார். இந்த விஷயத்தான சகோதரர் சகோதரர்களே நாம் அங்க வாசிக்கிறோம் அந்த வருஷம் வாசம் மூச்சு விஷயத்த சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் தன்னுடைய வாடி அவர் சிறவாமல் அங்கிருந்தார். இப்படிதான் நம்ம மக்களுக்குரிய இந்த அர்ச்சனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப எட்டாம் வருஷம் வாசிக்கலாம் கேள்வி கேட்கிறோம் இடுக்கணியும் நியாயத்திருத்தம் இருந்து அவர் எடுக்கப்பட்டாரா அந்த கடைசி நேரத்துல அந்த இல்லைங்களா அந்த காட்டி கொடுக்க போற டைம்ல இருந்து கொள்கதா போற வரைக்கும் அந்த டைம்ல ஏற்றுக்கிறது எந்த இடத்துல இடுக்கணிலும் நியாயத்திருப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டார் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்துல அவருடைய நியாயம் எடுபட்டு போச்சு, இல்லைங்களா, செல்லாக போயிடுச்சு. அப்படி அந்த அர்த்தம். அப்ப ஏசு கிறிஸ்து எந்த எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல ஏசு கிறிஸ்துக்கு அந்த விஷயம் அங்க கணக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு இடுக்க, சோ பைபிள்ல இடுக்கன்னா என்ன அர்த்தம் தமிழ்ல, சரியான ஒரு சரியான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லலாம், இடுக்கன்னா இடுக்கன் சரியா. சரியான மொழிபெயர்ப்பு என்ன வந்திருக்குமா, இடுக்கன் வந்திருக்க கூடாது, மாற சிறை சிறை வார்த்தை வந்திருக்கு. சோ சிறை சொல்லும் போது அது ஆங்கிலத்துல சிஸ்டம் இல்லையா, சோ சிறை. அப்ப ஏசு கிறிஸ்து சிறை என்ன சிறை பாத்தீங்கன்னா காய்ப்பா, யார் காய்ப்பா இல்லைங்களா. பிரதான ஆசிரியர் இந்த நியாயசங்க சங்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு உறவுதான் குற்றம் சுமத்துனா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட நியாயம் பெருசா தெரியல. அதான் பாத்தீங்கன்னா அவர் சிறையிலிருந்து அவர் நியாயம் ஒண்ணுமே செல்லாம போயிடுச்சு. அது ரெண்டாவது வார்த்தை நியாயத்திற்கு, என்ன நியாயத்திற்குனா அது பிலாத்துடைய கோர்ட், பிலாத்து கோர்ட்ல நிக்கிறார். நிற்கும் போது நிறைய விஷயம் கேட்கிறார், அவருடைய அப்ப இயேசு கிறிஸ்து வம்சம் இருக்காங்களா, வம்சம் தெரியுமா, வம்சம் வாரிசு, இயேசுடைய வாரிசை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா முதல் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நியாய அவருடைய நியாயம் செல்லா போயிடுச்சு. கடைசியில இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, தீர்ப்பு வழங்காச்சு மரணத்தை. பாருங்க அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு, 33. அந்த டைம்ல 32 வயசு, மணிக்கு 33 வயசு, 32 வயசு கிறிஸ்து மரணத்துக்கு ஒப்பு வச்சாச்சு அப்படின்னு நினைத்தோம். இனிமேல் அவரோட சந்ததினா அந்த காலத்துல இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் சந்ததி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆசிர்வாதம். ஆனா எந்த மனுஷனும் சந்ததி இல்லாம போதோ அது மிகப்பெரிய ஒரு சாபமான ஒரு கடினமான நிலம். அதுக்கு உதாரணம் யாரு பாத்தீங்கன்னா, பழைய பருவத்தை ஒரு இருக்காரு எத்தாவா இல்லையா மணிக்கும், அவர் பேர் பதினாறு பேர் ஞாபகம் வரல, ஏன்னா தன் மகளை என்ன பண்ணுவாரு எத்தா ரைட்டா, எத்தா பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரே பாரிச்சாருங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப அந்த விஷயம் அவர் அந்த தீர்மானம் எடுத்தாரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்தாவுடைய சந்ததி வாரிசு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சந்ததி வராது. அது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பட்டாச்சு, இனிமேல் எந்த மனுஷனாலும் இவருக்கு சந்ததி பிறக்குன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, யாராலையும் பேசவே முடியாது. அந்த அப்படின்னா குறிக்குது அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்னா முடியாது, அதான் விஷயம். யாரால் சொல்ல முடியும், இனி யாரு குழந்தை பிறக்கும், இனி சந்ததி டெவலப் ஆகும் சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நிச்சயமா சந்ததி, அந்த சந்ததி யாருங்க, நாமளா, நம்ம இயேசுடைய பிள்ளைகளா இல்லைங்க, உலகத்தின் ஜனங்க. அதான் அப்புறம் அடுத்து நீங்க பத்தாம் வாசிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பத்தாம் லட்சத்துல யாரால் சொல்ல முடியும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன ஆசைப்பட்டார், மரணத்துக்கு அங்க ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இல்லாம போயிட்டார் இல்லையா, ஒரு ஆத்துமாவ இருந்தா, ஆனா இப்ப ஆத்துமா இல்ல, சரீரம் எங்க போச்சு, மண்ணு போச்சு, ஆவி பண்ணி தந்த தேவனுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பூமியில ஒட்டுமொத்த அண்ட தராசுல இயேசு என்னப்பட்ட சிருஷ்டியே இல்ல, மிகாயில் என்ற சிருஷ்டியே ஒரு சிருஷ்டி இல்லா போச்சு, செத்து போச்சு. மூணு நாள் நினைச்சு பாருங்க அந்த டைம்ல என்ன நடந்துருக்கு பாரு, அண்ட தராசுல பரலோகத்துல எப்படிலாம் இருந்துக்கு எனக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. கத்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு புலாடக்கூடிய வருஷங்கள் வாழ்ந்தாரு, இல்லாம போயிட்டார். காரணம் அவர் நீங்க சொன்னா கிடையாது, நம்ம முடியும். இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டார் அந்த நாள், சோ மேல எதா பார்க்கறோம் ரசராசிங்க ஒரு ஜீவனலோ தேசத்துடி தேசத்துல வந்து அறுக்குண்டு ஏன்னா ஜீவனலோ தேசம்னா உயோடட்டோம் ஆனா ஏசுக்கு பெண்ணாயிட்டாடி இப்போ மறிச்சுட்டா இப்ப ஜீவனலோ சொல்லவே நிமித்தமாக அவர் இந்த மாதிரி வாசிச்சார். இப்ப வசனம் 9 வாசிக்கலாம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குழி கல்லறைய நினைச்சார். அக்கிரமாக்காரி ஒருவரா என்ன பண்றாருன்னா ரெண்டு பேர் நடுவுல அங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாடி பாத்தீங்களா எங்க போச்சுங்க பாருங்க. பொதுவா கல்லறைக்கு போறது எல்லாருமே பாத்தீங்கன்னா வருஷம் வாங்கலாம் நீதி வாங்கலாம் யாருங்க எல்லாரும் கல்லறைக்கு போறவங்க யாருங்க துன்மார்க்கம் ஏன்னா துன்மார்க்கமா இருக்கிறதுனால எங்க போறாரு அவருங்க கல்லறைக்கே போறாங்க. எங்க போயிடாது இப்போ மறுத்ததுக்கு அப்புறம் கல்லறைக்கு போயிட்டா அப்படி என்ன இருக்கோம் துன்மார்க்கரோட என்ன பண்ணாங்களா அவர் பேரக்குழியை அது ஆண்களுக்கு இன்னொரு மொழி பேருக்கு ரொம்ப அறிஞர் அது அங்க எப்படி வருதுன்னா துன்மார்க்கர் போல அவர் என்ன ஆக்கப்பட்டார்னா புதைக்கப்பட்டார். அப்ப நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் என்னன்னா ஹீ வாஸ் பரீட் புதைக்கப்பட்டா லைக் எ கிரிமினல் குற்றவாளி போல அந்த கல்லறையில கல்லறைக்கு போறவங்க எல்லாருமே கிரிமினல் குற்றவாளிகள் துன்மார்க்கம். ஆனா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போயிட்டா அப்படின்னா பார்க்க என்ன நினைப்பாங்க ஒரு துன்மார்க்கர் இவர் ஒரு கிரிமினல் ஆட்டினால எங்க போயிட்டாரு. ஆனா உண்மையில ஏசு கிறிஸ்து அதான் பாத்தீங்கன்னா அவர் துரைக்கப்பட்டார் ஒரு கிரிமினல் போல அந்த புதைக்கப்பட்டார். ஆனா அடுத்த வார்த்தையை வாசிச்சுன்னா ஆனாலும் அவருடைய மக்கள் வாசிக்க மறித்த போது ஐஸ்வர்யமானோடு இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் யாரு இந்த ஐஸ்வர்யவான் அவர் மறுத்துக்க ஐஸ்வர்யம் எந்த ஐஸ்வர்யான்னு நிறைய பேர் சொல்றாங்க இது பர்லோகத்தின் தேவன் சொல்றான் தேவன் தேவன் யாருங்க ஐஸ்வர்யம்ல தனிமனித தேவன் சொல்றாங்க. அப்ப எடுத்தோம்னா ஏசு மறுத்துக்க எங்க போனாரு கல்லறை போனார். அப்ப இவன் சொல்லப்படி பார்த்தோம்னா தேவன் எங்க இருக்கா இருக்கும் கல்லறையில இந்த அர்த்தம் அங்க வரும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வசந்தூரிய அர்த்தம் இந்த ஞானத்தம் பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டின் எல்லா கிறிஸ்டன்ல பாத்தீங்கன்னா நம்புறாங்க. என்ன நம்புறாங்கன்னா இந்த வசனம் கேட்கப்பட்டிருக்கா ஏசு கிறிஸ்து மறிச்ச போது அவருடைய கல்லறை என்ன மாதிரி கல்லறைன்னா சாதாரண கல்லறை கிடையாது அது பெரிய பணக்காரனுடைய பணக்காரன் யோசிப்பு அவர் தனக்காக வச்சிருந்த ஒரு கல்லறையை ஏசு கிறிஸ்துக்கு யாரு யோசிப்பு தெரியுமா அவர் அந்தரங்க சீசனாகும் யாருங்க யோசிப்பு அந்தரங்க சீசர் பாருங்க சீசர்ல எத்தனை ரெண்டு பேர் டைப் இருக்கு வெறிப்புடையான சீசர் அப்புறம் சீசருங்க அந்தரங்க சீசன் தெரியுமா கத்தருக்கு மாத்திரம் பயந்துட்டு இருப்பாரு. ஆனா யார் பயப்படுவார் தனது பயப்படுவார் இல்லையா வேலை பார்க்க இடத்துல பயப்படுவார் இதுக்கு பேர் அந்தரங்கமான அப்பப்ப மாத்திரம். அப்ப இன்னும் என்ன பண்ணுவாங்களா நைட் நேரம் மாத்திரம் என்ன பண்ணுவாங்களா மீட் பண்ணிக்குவாங்க. அதே போல இன்னொருத்தருக்கு இருக்கா ஏசுடைய அந்தரங்க சீசர் இன்னொருத்தருக்கும் இருக்கா யார் சொல்லுங்க அப்போ அதிகாரம்
அவன் பார்த்து போய்
இன்னொரு புத்தகத்துல இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல யோசேப் அரிமத்தேயுடைய யோசேப் அந்த ரெண்டு சீசன், அதே போல நிக்கோதேமு கூட பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அவன் இயேசுடைய பாடியை எடுத்துக்கொண்டு போய் அவர் அங்க அடக்கம் பண்ணுவார் சொல்லி இன்னொரு சுவிசேஷத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம். அதை நான் சபை முடிச்சு வைக்கிறப்ப அந்த வசனம் உங்களுக்கு பார்த்து நம்ம சொல்லுவோம். இப்ப இப்படிதான் பாத்தீங்கன்னா, அவர் மறிச்ச போது எங்க இருந்தாராம், ஐஸ்வர்யமானவர் கூட அங்க இருந்தாரா, ஐஸ்வர்யனாகிய அந்த யோசேப்பு கல்லறையில இயேசு கிறிஸ்து அங்க வைக்கப்பட்டார். இப்ப இந்த வசனம் வாசி முடிச்சு சிஸ்டர், புஸ்தகம் 53 அதிகாரம் 9 வசனம். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லாம தெரிஞ்சு. இந்த நாளுக்குரிய இந்த 3 வசனங்களுடைய ஞான அர்த்தங்களாக அவங்க இருக்கிறதாக பார்க்கிற மண்மன சகோதர சகோதரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு பார்த்து போயிட பார்க்கக்கூடிய தலைக்கணங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பு. பைபிள்ல மீட்பர்னா என்ன அர்த்தம், மீட்பர்னா என்ன? பைபிள் அதிகமா பல ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, அதிகமா மீட்பர் சொல்லிட்டு யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, பிதாவாகிய தேவன். பல ஏற்பாட்டுல மீட்பர் என்ற வார்த்தை 8 முறை வரும். அந்த 8 முறையில 7 முறை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்துமா, பிதாவாகிய தேவனுக்கு அங்க சொல்லப்பட்டு. ஆனா ஒரே இடத்துல மாத்திரம் யார் சொல்லப்பட்டிருக்குன்னா, சொன்ன வார்த்தைங்க
அதிகாரத்துல
20 வசனம். பைபிள்ல ஏசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர். இன்னைக்கு நம்ம யாருக்குதான் சொல்லுவாங்க, இயேசுனுடைய மீட்பர, கர்த்தருடைய மீட்பரா இருக்க சொல்லுவாங்க. சோ மீட்பர்ல என்ன இருக்கும், இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோமா, கர்த்தர் அவர் மீட்பர். மீட்பர்னா என்ன இருக்கும், அந்த வார்த்தை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது, அது மாத்திரம் இல்ல அவர் இன்னைக்கு நமக்கு எப்படி மீட்பரா இருக்கிறார். இந்த காரியம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அங்க தியானிச்சு பார்க்க போறோம். அன்பான சகோதரர்கள், இந்த பூமிக்கு வந்து மறுச்சதின் நோக்கம் என்ன தெரியுமா, ஏன் இயேசு கிறிஸ்து மறுச்சா இல்லையா, என்ன நோக்கம்? ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்ன, ரெண்டு சாபத்தை நீக்கணும். இயேசு கிறிஸ்து ரெண்டு சாபத்தை நீக்கணும், ஆகையினால அவர் மறுச்சார். அது ரெண்டு சாபம் என்ன, ஒரு சாபம் பாவம் மரணம், ரெண்டாவது சாபம் என்ன, நியாய பிரமாணம். ஒரு அந்த அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில 9 மறுக்கிறாரு பார்த்தீங்களா, அப்ப மறிக்கும் போது அந்த மரணத்தின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு கிடைக்கிறதாக நம்ம பார்க்கலாம். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட நேரம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தை அறையப்பட்டாரு, டைம் என்ன, 3 மணி வேலை. ஆனா அவர் மறிச்சது 9 மணி, கேப் 6 மணி நேரம் சரியா. காலையில அறையப்பட்டால் மதியம் உயிர் போயிடுச்சு. ஆனா காலையில அறையப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, அது புரியுது அறையும் போது என்ன பண்ணாங்க, பாட்டுல பாத்துருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, போட்டுறாங்க மரத்து மேல போட்டோம், போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கை என்ன பண்ணுவாங்க, பத்தர் இந்த ஓட்டை பத்தர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கைய கையிருப்பான் இழுக்கும் இழுப்பு வராது சட்டம் இழுப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெரிய சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆச்சுதானே, எவ்வளவு பெரிய விஷயம், ராணி சைஸ் நீங்க பாத்துருக்கீங்க. அந்த ஆணி எடுத்து என்ன பண்ணாங்க, ஓங்கி சுத்தி நெரிச்சு நடிச்சு நடிச்சான். அதே போல் ரெண்டு டைம் வச்சான், அதே போல் அடுத்த கால் அடுத்த கை, அதுக்கப்புறம் ரெண்டு கால சேர்த்து வச்சு ஓய் நினைச்சுன்னு நினைச்சேன். இந்த விஷயம் பார்த்து என்ன புரியுதுன்னா, அப்ப ஏசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மீது இருந்த நியாயப்பிரமான சாபத்தை போக்குவதற்காக இந்த விஷயம். அதுக்கப்புறம் ஒன்பதாம் மணி நேரில் இயேசு கிறிஸ்து உயிர் நம்ம பிரிஞ்சு போச்சு, எதை குறிக்கும், அது மரணத்தினால மரணத்தின் சாபத்தை நீக்குவதற்காக அவரை இயேசு கிறிஸ்து நம்ம மச்சதாக பார்ப்போம். இன்னொரு காரியத்தை நான் பழைய ஏற்பாட்டில் அருமையா நிழல் மூலமா நான் பார்ப்போம். எங்க பாக்குறோம் பழைய ஏற்பாட்டில் நிழல், இப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி மறுத்து விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். எங்க பாக்குறோம்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாகமங்கள்ல அதிகமா எவற்றி பேசப்பட்டிருக்குமாமா, பலிகள் பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. நீங்க வீட்டுல படிச்சிருக்கீங்க, பலியில் படிச்சாலே எங்க பிடிக்குமா, எங்க பிடிக்க முடியல சொல்லுங்க. அப்போ ஏன்னா என்னடமோ சொல்ல போடுறீங்க, ஆடு கொண்டு வா இல்லைங்க, அது ஒரு ஆடு ஒரு வயசு இல்லைங்க, அது எப்படி இருக்குமா, என்னென்னமோ சொல்லுவா இல்லைங்க, அது குண்டி காய மட்டும் நீக்கிட்டு சோல்லா நீக்கிட்டு குடல் மாத்தம் என்னென்னமோ பேசிட்டு இருப்பாரு. சில விஷயம் படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுமா, குழம்பு போயிடும், உண்மையில குழம்பா இல்லைங்க. அந்த லேடியாக ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், யாத்ராத்துல ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு படிக்கும் போது நமக்கு சரியா புரிஞ்சிக்க முடியாம குழம்பி போயிடும். இப்படிதான் பாத்தீங்கன்னா வழிமுறைகள் அங்க இருக்கு. ஆனா இனிமேல் நீங்க வாசிங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எல்லா பகுதிகளுமே பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து பாகங்களா பிரிக்கலாம், அஞ்சு பாகங்களா பிரிக்கலாம். இந்த அஞ்சு பாகத்துல எல்லா பகுதிகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாகத்துல வந்து சேர்ந்துக்கும். அஞ்சு விதமான பாகம் என்ன வாசிங்க, லேவி ராகமம் ஏழாம் அதிகாரம் 37 வசனம். முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பிரதிஷ்டை பலி, அல்லது வேற வார்த்தை சொல்லலாம், இது ரெண்டுமே ஒரே விஷயம் தான், சமாதான பலி அல்லது பிரதிஷ்டை பலி. மொத்த எத்தனை பலிங்க, ஐந்து பலி. முதல் பலி சர்வாங்க தவன பலி, ரெண்டாவது பலி போஷண பலி, மூணாவது குற்ற நிவாரண பலி, நான்காவது பாவ நிவாரண பலி, ஐந்தாவது சமாதான பலி அல்லது என்ன அர்ப்பணித்தலின் அல்லது பிரதிஷ்டை பலி. இந்த ஐந்து விதமான பலிகள் பாத்தீங்கன்னா இது காமன், இது பொதுவான வார்த்தை. ஆனா இந்த ஐந்து விதமான பலிகளை தான் என்ன பண்ணிருக்காருமா, பல இடங்கள்ல பல விதமா பேசியிருக்காரு. உதாரணமா பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி, பைபிள்ல பாவ நிவாரண பலி அது பொதுவான பேர். ஆனா நீங்க பத்தின வாச்சீங்கன்னா பாவ நிவாரண பலிய பல வகை இருக்கு. அதுக்கு உதாரணம் ஒண்ணுதான் நம்ம என்ன பார்த்திருக்கோம், பாவ நிவாரண நாள் சொல்லிட்டு ஒரு பாடம் பார்த்துருக்கீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலினா காலை வெள்ளாட்டு பெறும். அங்க என்ன செலுத்தப்படும், காலை பலி செலுத்தப்படும். ஆனா யாருக்காக, தனக்காகவும். ஆனா தேசியத்தை வேறு அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அது கூட பாவ நிவாரண பலிதான், ஆனா அங்க கூட காலை தான் காலையை பலி தான் கொடுக்கப்படுது. ஆனா அது யாருக்காக பாத்தீங்கன்னா, தனக்காகவும் தன் வீட்டாருக்கும் கிடையாது, ஆசாரியனுக்காகவும் இஸ்ரவேல் சபையாருக்காகவும் செலுத்தப்படும். இது என்னன்னா அது கூட பாவ நிவாரண பலி. இப்படிதான் பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலிய பல வகை இருக்கு. அது இப்போ சர்வாங்க தகன பலியே பல வகை, போஜன பலியிலே பல வகை. ஆனா எல்லா பலிகளுமே ஐந்து விதமான இந்த கேட்டகரியில நம்ம நம்ம கொண்டு வரலாம். இனிமேல் நீங்க வாசிங்கன்னா நீங்க அப்படியே புரிஞ்சு வாங்க, சர்வாங்க தகவல் ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அதுக்கு என்னென்ன பலிகளா வருது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஓரளவு புரியும். ஐந்து விதமான பலிகளுக்குமே அருமையான ஞான அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் நான் பார்க்க போறதுல ஒரே ஒரு பலியை மாற்றம் இன்றைய ஞான மத்தியில பகிர்ந்து கொடுப்போம். கத்துடைய மரணம் பிளஸ் இந்த பலி. என்ன பலி பாத்தீங்கன்னா, முதலாவது சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலினா என்ன, அது ஏன் தீரம் கொடுத்தா, அந்த சர்வாங்க தகன பலிய எப்படி செய்யணும், யார் செய்வாங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த தகன பலிகள் செலுத்தப்பட்டுச்சு, எந்த டைம்ல செய்யணும், எப்ப எப்ப செய்யணும், இந்த விஷயங்களை நான் ஓரளவு என்ன பண்ணா சொல்லுறேன். சர்வாங்க தகன பலியில ஒரு மிக முக்கியமான கண்டிஷன், எக்காரணத்தை கொண்டு பெண்ணாடோ மற்ற எந்த எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னே ஒண்ணு ஆணாடு மாத்திரம் தான் யூஸ் பண்ண வேணும். குறிச்சு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், லேவி ராகம் புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம்
வசனம்.
ஆ பிரகாரத்துல வந்து நிப்பாட்டி வச்சுக்கோ. இந்த பலி செலுத்தும் போது மிக முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, சுத்தமா சந்து சந்தா துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுமாமா, பலிபீடத்தின் மேல நெருப்ப போச்சு, மேல விரைவு கட்டி அடிக்க வச்சு, அது மேல என்ன பண்ணுவாங்க, சந்து சந்தா துண்டிக்கப்பட்ட மிருகத்தை வச்சு முழுமையை தவணிக்கணும். அது எப்பனா ஒரு நாள் கிடையாது, ரெண்டு நாள் கிடையாது, வருஷத்துக்கு 360 நாள் முழுக்க பாத்தீங்கன்னா, அவங்க காலத்துக்கு வருஷத்துக்கு 360 நாள், ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா இந்த சர்வாதாரம் உங்களுக்கு வேணும். அது எப்பனா ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிடையாது, ரெண்டு டைம், காலையில சாயங்காலம், காலையில சாயங்காலம் சொல்லிட்டு ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா இந்த சர்வாதாரம் இருக்கு. ஆறு நாடு மாத்திரமே நாங்க செலுத்த போறோம். இந்த செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, செலுத்த வருகிறவர் யார், இந்த பலி செலுத்துறாரோ அவரு பாத்தீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக செலுத்துறாருன்னா, தேவன் எனக்கு செஞ்ச காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி தேவன் செஞ்சிருக்காரா சரி நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லிட்டு, நான் தேவன் நன்றி செலுத்தேன் சொல்லிட்டு அவர் தன்னுக்குரிய சொந்த விருப்பத்தின்படி என்ன பண்றாருமா, அவங்க பலி செலுத்தார். இதுதான் அந்த அந்த பலி செலுத்துடைய நோக்கம். தேவன் செஞ்சா அந்த செஞ்சதை என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுதான் சர்வாங்க தவண பலி. அப்ப நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் என்ன ரெண்டு என்ன பண்ணுவாங்களா, சர்வாங்க தவண பலி அங்க செலுத்தோம். இந்த விஷயம் எதை பற்றி அங்க சொல்லப்பட்டுன்னா, அந்த ஆள் எதை பிடிக்குதுன்னா சக்கராகிய இயேசுடைய மரணம். நாடு தலி தவண பலியாக ஏற்பட்டது இயேசுடைய மரணம். எப்படி அந்த ஆடு நார்த் சைடு பாக்குற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த வடக்கு பக்கம் பாக்குற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, வடக்கு படத்துக்கு ஆபோசிட் என்ன, அப்ப தெற்கு சொல்லும் போது தெற்கு பைபிள் எதை குறிக்கு, தெற்கு பூமி, வடக்கு இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்து மனுஷனா இருந்து இருக்கும் போது தன் ஜீவனை யார் ஒப்புச்சாருங்க, தேவனுக்கு அங்க ஒப்புச்சாரு. எப்படி ஒப்புச்சாருன்னா, தேவன் நீ எனக்கு மாதிரி இந்த இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, 3.5 வருஷம் இந்த வேலைத்தையும் செஞ்சிருக்கீங்க, நான் என்ன பண்றேன் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு 3 வருஷம் ஏற்றுக்கொடுத்து தன் ஜீவனை அங்க பலியாக தேவனுக்கு ஒப்புவிச்சார். கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த கொல்கதா மலையில போய் என்ன பண்ணாமா, அந்த ஏற்றுக்கு ஜீவனை விட்டார். அதான் பாருங்க, இந்த நாடு தகனம் பலி விடும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் பேசும், காலை அப்புறம் என்னங்க மதி ஈவினிங். இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு கூடிய சகோதரர் என்ன பண்ண, சில கருத்து அருமையான விஷயம் என்ன இருக்கிறாங்க, பாரியமான சகோதரர் சகோதரர் மூன்றாம் வேலையில் அடிக்கப்பட்டார், அதாவது சிலுவையில அடிக்கப்பட்டார். ஆனா 9 மணி வேலை என்ன ஆக்கப்படாருங்க, இந்த ரெண்டு விஷயம் எதை குறிக்குதுன்னா, யூதருடைய சாபத்தை போக்கணும், ஒட்டுமொத்த உலகத்துடைய சாபத்தை போகணும். 3 மணி வேலை யூதிய சாபம், 9 மணி வேலை புறச்சாவிகளுடைய ஒட்டுமொத்த உலகத்துடைய சாபம். இந்த விஷயத்த நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு 2 திறவுகோல் இருந்தாலே எத்தனை சாவி இருக்கு, திறவுகோல் 2. அந்த ஒரு திறவுகோல் இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்துறாரு, எப்ப பயன்படுத்துறாரு, ஒரு திறவுகோல் பெந்தகோஸ்த் நாள், இல்ல பெந்தகோஸ்த் நாள்ல யூதர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்க, பரிசுத்தை வாங்க, அப்பதான் அங்க இருந்துச்சு. டைம் தெரியும், டைம் மாசம் என்ன டைம் பாருங்க, மிக முக்கியமான விஷயம். சந்தோஷ நடவடிக்கைகள் 2 மணிக்கும்
மூன்றாம்
மணி வேலையாச்சு, அப்ப மூன்றாம் மணி வேலையில ஒட்டுமொத்த யூதருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பரிசுத்தாவி அங்க வளர்க்கும். அது வரைக்கும் இதெல்லாம் எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் நாத்தருமாட்டி பிடியில குழம்பிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொண்ட நிமித்தமா அவங்க அப்படியே மாறினாங்க. இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை போய் சேரக்கூடிய பாதிதான் குடிக்குது. மூன்றாம் மணி வேறு மூன்றாம் மணி வேலை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஆனா ஒன்பதாம் மணி வேலையில என்னாச்சுங்க மறுச்சா அதை அது குறிக்குது. ஒட்டுமொத்த உள்ளக்கூடிய பாவங்களை போக்குவதற்காக புரட்சாலிய பாவத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து ஒன்பதாம் மணி வேலை அழைக்கப்பட்டார். அதே போலதான் முதல் புரட்சாதிக்கு சத்தியம் எப்ப போச்சுன்னா ஒன்பதாம் மணி வேலை பக்கத்துல வாசிங்க நடவடிக்கைகள் இரண்டாம் மணி பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வருஷம் அப்ப இன்னும் ஒன்பதாம் மணி நேரத்துல அவருக்கு அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் கண்டுபிடிக்கிறேன். ஒட்டுமொத்த சர்வான தவணங்களையுமே எதை பற்றி பேசப்பட்டிருக்கா இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவர் மறுத்ததுனால யாருக்கு மீட்பராயிட்டாரா யூதருக்கும் சரி எல்லா உலகத்தில் ஜனங்களுக்குமே அங்க மீட்பராயிட்டார். இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா சர்வாங்க தவணப்படி அங்க குறி. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இயேசு கிறிஸ்து மீட்பர்னா எப்படிப்பட்ட மீட்பர் என்ன மாதிரியான மீட்பர் எப்படி மீட்பரான இந்த காரியம் என்ன பண்ண போறோம்னா சச்சி நேரம் யானிக்கும். சோ பாருங்க பைபிள்ல நீங்க தான் சொல்ல போறீங்க இப்போ மீட்பர் என்றால் என்ன இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு சரியான விளக்கம் என்ன சொல்லலாம் பைபிள் படி சொல்லும் பைபிளிக்கல் லாங்குவேஜ் பைபிள் பாஷையின் படி சொல்லும் உலகத்தின் பாஷை வேண்டாம். உலகத்தின் பாஷைனா ஈஸி இல்லைங்களா மீட்பர்னா மீக்கிறவர் சிம்பிளா முடிச்சிருவாங்க. அந்த அர்த்தம் இல்லாம பைபிளுடைய பாஷை போய் நம்ம என்ன பண்ணுவாங்க மீட்பர் என்றால் என்ன அது நம்ம கண்டுபிடிக்கும். ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த வார்த்தை கண்டுபிடிக்குமா இன்னொரு வார்த்தையை அர்த்தம் கண்டுபிடிக்கும் இன்னொரு வார்த்தையுடைய அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை மீட்பர் என்ற வார்த்தைக்கு சொந்தமா அதாவது ஒரு என்ன ஒரு சம்பந்தமான வார்த்தையாக அங்க இருக்கு. சம்பந்தமான வார்த்தை அந்த வார்த்தை அதே வார்த்தை மீட்பர் என்ற வார்த்தைக்கு சம்பந்தமான இன்னொரு வார்த்தை சொல்ல முடியுமா மீட்பர் பாருங்க இந்த வார்த்தை தெரியுதா உங்களுக்கு மீட்பர் மீட்கும் மீட்பர் மீட்கும் பொருள் ரெண்டு வார்த்தைக்கு என்ன வருது சொந்தம். அப்ப மீட்பர் என்ற வார்த்தை அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா மீட்கும் பொருள் அர்த்தம் கண்டுபிடிக்கும் சரிங்களா. இன்னொரு கேள்வி கேட்க போறோம் என்னன்னா மீட்கும் பொருள் அது அர்த்தம் என்ன அவரு கிரேக்க வார்த்தை என்ன இருக்கா ஆன்டிலூசன் வார்த்தை என்ன அர்த்தம் என்ன அதோட விரிவாக்கம் என்ன சரிசமமான விலை சரி நிகர்சமான விலை. ஆனா தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சரியான மொழிபெயர்ப்பு அது வந்திருக்கு ஆங்கில வார்த்தையை பாத்தீங்கன்னா ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படின்னு என்ன சொன்னா தமிழ் பாருங்க பாருங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருமா ஒரு இக்கடான சூழ்நிலைக்கார் இந்த இக்கடான மனுஷனை நீக்கணும் அப்படி நீக்கும் போது இன்னொருத்தர் என்ன பண்றாராமா இவரை நீக்கிறக்காரு உதாரணமா பாத்தீங்கன்னா இவரை நீக்கிறக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு 10,000 பணத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது இவர் கொடுத்தா பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அந்த 10,000 மதிப்போ யார நீக்கிறாரோ அந்த மனுஷனுடைய மதிப்போ ஒரே மதிப்பு. இவர் 10,000 கொடுத்தாருன்னா எந்த பொருளை நீக்கிறாரோ அந்த பொருளுடைய மதிப்பு அப்பா ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்குங்க அப்ப ஈக்குவலா இருக்கு. ஆனா எப்படி ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாயிருக்கு என்ன சொல்றா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று சரிசமமான விலை இதுதான் ஆன்டிலூட்டா மீட்கும் மீட்கக்கூடிய பொருளும் கொடுக்கக்கூடிய மீட்கும் பொருளும் சரிசமமான மதிப்பு அங்கே இதுக்கு பேர் தான் மீட்கும் பொருள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒட்டுமொத்த உலகின் ஜனங்களுடைய ஜீவன் மீட்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் ஜீவனை மீட்கப்படும். ஆனா அந்த ஜீவனை நீக்கணும்னா எல்லா ஜீவனுடைய மதிப்புக்கு ஈக்குவலா இன்னொரு மதிப்பு கொண்டு ஜீவன் கொடுக்கும் பண்ணாமா தன் ஜீவனை ஒரு பொருளா வச்சுட்டார் அப்படின்னா தன் ஜீவனுடைய மதிப்பும் நான் நீக்க போகிற ஜனங்களுடைய மதிப்பும் ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா ஜனங்களும் நீக்க முடியும் இல்லைங்க நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே விஷயம் கொடுத்தா எத்தனை கொடுக்க முடியும் தெரியும் இல்லைங்க அந்த ஒருபடியா இருக்க ஆதாம் சேர்த்து கிறிஸ்து ஜீவன் குடிச்சதுனால அதான் பாருங்க, ஏசுக்கு ஒரு வேற பரிலோகத்திலிருந்து குடிச்சிருந்தாருனா செல்லுமா, அது நீக்கும் பொருள் செல்லுமா? ஏசலாது ஏன்னா ஆதாம் தேர் பறிப்பு ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு பரிலோகத்தில் நேர் ஜீவன் கொடுத்திருந்தாருனா அது நீக்கும் பொருள் ஆகுமா? அப்ப ஏசு எங்க வரணும்? பூமிக்கு வந்து கொடுக்கும் போது நீக்கும் பொருள் ஆகும். அதே போல ஏசு கிறிஸ்து அவர் நீக்கும் பொருள் ஆகி. இப்ப சொல்லுங்க, மீட்பர்னா என்ன? அடைக்க முடியாம இருக்கார் அந்த கருணை இவர் என்ன பண்றாராமா? அடைக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னவாமா? இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தை எப்படி ஏற்றுக்கிறது? எப்படி போகுது நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு பல ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசதி நம்ம தேவை. இது பல ஏற்பாட்டில் தேவை கொடுத்த ஒரு பிரமாணம், அருமையான பிரமாணம், இன்ட்ரெஸ்டிங்கான பிரமாணம் பாத்தீங்கன்னா, பல ஏற்பாட்டில் தேவை என்ன ஒரு மிக முக்கியமான முறையை தேவை பிடிக்காது. அந்த முறையை பண்ணாருன்னா கண்டிப்பா டெஃபினட்டா மரணம் வரும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சென்சர் இல்லையா, கணக்கு இருக்கிறது, மக்கள் தொகை கணக்கு இருக்கிற விஷயம் கண்டிப்பா தேவை பிடிக்குமா? நிச்சயமா யார் யாரு கணக்குல வராங்களோ, என் குடும்பத்துல மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் யாரும் தங்க குடும்பத்தை போய் நிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு பாத்துறோம்? மரணத்துக்கு. ஆனா ஒரு வழி சொல்றேன், என்ன அப்படின்னா, அப்படி நீங்க கணக்கெடுப்பின் போது உங்க உங்க பேர் வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா மறந்து போவீங்க. ஆனா மறிக்காம இருக்கணும்னா, உங்களை ஆத்துமா பாராம இருக்கணும்னா நீ என்ன பண்ணு தெரியுமா? அதுக்கு பதிலா ஒரு அமௌண்ட் கொடுங்க. அதுக்கு பதிலா அமௌண்ட் கொடுங்க. அது எவ்வளவு தெரியுமா? அரை சேக்கல் கொடுங்க. அரை சேக்கல் கொடுங்க. அப்ப பாருங்க, அரை சேக்கல் எந்த உடைய அந்த அரை சேக்கலுடைய மதிப்பு எந்த மதிப்பு ஈக்குவலா இருக்கு? ஒரு மனுஷனுடைய மதிப்பு முப்பதாம் அதிகாரத்துல நீங்க 30:11 வாசிங்க. தேவாலயத்தின் அரை சேக்கல் கொடுத்து, அரை சேக்கல் என்ன சொன்னா எவ்வளவு அமௌண்ட் தெரியுமா? நம்முடைய கணக்கு படி பாத்தீங்கன்னா, சரியான கணக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சேக்கல் அரை அவுன்ஸ் சில்வர். அரை அவுன்ஸ் அவுன்ஸ் தெரியுமா? எனக்கு தெரியாது. அவுன்ஸ் சொல்லலாம், ஒரு அவுன்ஸ் ரெண்டு அவுன்ஸ் சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிலோகிராம் அவுன்ஸ் அப்படின்னு மாத்திரம். சோ அரை அவுன்ஸ் கொண்ட சில்வர் வெள்ளி இல்லைன்னா அதான் பாத்தீங்கன்னா ஒரு சேக்கலோட விஷயம். அப்படின்னா அரை சேக்கல் நீங்க எவ்வளவு கனெக்ட் பண்ணிப்பாரு. அது இன்னொரு மதிப்பு என்னன்னா, ஒரு சேக்கல் ஈக்குவல் டு 60 சென்ட். அதுக்கு எது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 60 சென்ட். அந்த மதிப்பு அன்பு. அப்போ அரை சேக்கல்னா 30 சென்ட். பாருங்க, ஒரு மனுஷனுடைய மதிப்பு தன் சாகாம இருக்குமா? அரை சேக்கல். ஆனா இது கூட பாத்தீங்கன்னா யார் தெரியுமா? 20 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாத்திரம். அப்புறம் வாசம் கண்டிப்பா பண்ணுச்சு சார். அப்ப என்ன பண்ணுவாமா? தன்னுடைய ஜீவனுக்காக தான் சாதாரணப்படுத்தி இந்த அரைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயம் செய்யணும். எங்க கொடுக்குமா? தேவாலயத்துல அந்த வரி வசூலி போய் இருப்பாங்க. அவங்க போய் என்ன பண்ண போய் பணத்தை கொடுக்கும். இதான் பார்த்தா பல ஏற்பாடுல தேவை கொடுத்தார். இவ்வாறு இந்த சம்பவம் புதிய ஏற்பாடுல ஒரு சமர்ப்பணம் இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இந்த மாதிரி தேவாலயத்துல இருந்து இந்த பணம் வாங்கிட்டாங்க. அரை டேக்கர் பணம் வாங்கிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்ப எல்லா சிறந்த போய் கணக்கெடுப்பு எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, போய் பணம் தாங்க, வரி பணம் தாங்க, அரை டேக்கர் தேவாலயத்தின் படி என்ன பண்ணுங்க தாங்க சொல்லி அவர் கேட்டுனாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து அங்க போயிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து பாண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாமா, பேரு கூப்பிட்டு என்னப்பா உங்க போதையர் வந்து பணம் கொடுக்கலையா அது கேட்பான். பேரு சொல்லுவாரு, ஆமா சார் கொடுக்கல சொல்லுவார், நான் கொடுத்துருவா சார், ஆமா சார் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏசு என்ன பண்ணுவாராமா, ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு பேதுல மாதிரம் கூப்பிட்டு என்ன பேசுறோ, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன், நீ எனக்கு எப்படி தோடுன்னு சொல்லி நீ அது சொல்லு. ஏன்னா இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் வரி வாங்க யார்கிட்ட வாங்குறாங்க, தன் சொந்த மனத்தை வாங்குறாங்களா அண்ணிட்ட வாங்குறாங்களா அப்படின்னு ஏசிட்டு வச்சு கேட்பான். உனக்கு எப்படி தோணுது நீ சொல்லு அப்படி கேட்கும் போது பேர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க, என்ன சொல்லியிருப்பாரு, அண்ணி கண்டிப்பா சொந்த மண்டபம் யார் வாங்குவாங்க, இதான் விஷயம் ஏசிக்கிறது அவர் சொன்ன. பட் அப்ப ஏ சொல்லுவாரு, பரவாயில்ல பேரு, நீ இப்ப என்ன பண்ண, கடலை போய் மீன் பிடி, ஒரு மீன் சிக்கும், அது என்ன கிடைக்குமா, ஒரு ஆமா ஒரு வெள்ளி பணம் கிடைக்கும், அந்த வெள்ளி பணம் எனக்கும் உனக்கும் போய் என்ன பண்ண போய் தேவாலயத்துல ஒரு வெள்ளி பணம் குறிக்குது ஒரு பிளேட்டர், ஒரு வெள்ளி பணம் சிக்கல் டு ஒரு பிளேட்டர். அப்ப பாருங்க உனக்கு வெள்ளி பணம் கிடைக்கும், நீ போய் என்ன பண்ண போய் அந்த இடத்துல போய் வரி பணம் கட்டு எனக்கும் உனக்கும். எங்க வாசிக்கிறோம், அத்தனை வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரம் 24 25 26. என்ன அர்த்தம் பாத்தீங்க, ஏசுக்கு என்ன சொல்ல வராருன்னா, பாரியை பேரு தலையற்பட தேவை சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி தனித்தன ஆத்மாவுக்காக தேவன்கிட்ட போய் அந்த அமௌண்ட் தரும். ஏன்னா கொடுத்து கொடுக்க அரை சேர்க்கல் யாருக்குரியது, அங்க வாசம் என்ன வாசிப்பாங்க, வாசிங்களா திங்கி மாதிரி எடுத்துக்கோங்க, யாத்திரா 30 அதிகாரத்துல கொடுக்கக்கூடிய அரை சேர்க்கல் யாருக்கு தரக்கூடிய பணம், இல்ல இல்ல இன்னும் சரியான வார்த்தை இருக்காரு, தேவனுக்குரிய கத்தருக்கு அந்த அரை சேர்க்கல் யார் சேர வேண்டி போனோம், கத்தராக பிதாவாக தேவன் இயேசு சொல்றாரு, நான் யாரு பிதாவாக தேர முடிய பாரு பேரு, ஒரு ராஜா மகன் கிட்ட பதில் கேட்பாரா இல்ல அன்னைக்கு கேட்பாரா, அன்னைக்கு கேட்பார், கண்டிப்பா மகன் கிட்ட கேட்க மாட்டார். நான் தேவன் மக இப்படிக்கு போய் நான் போய் அவங்க போய் பேசணும் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வருவாங்க தேவெல்லாம் பேசுவாங்க, அதான் வேண்டாம் அவங்க தேவெல்லாம் இடத்துல உண்டாக்க வேண்டாம், அப்ப என்ன பண்ணு போய் எனக்கு உனக்கு போய் கொடுத்துரு சொல்லி அவங்க சொல்லுவார். என்ன பார்ப்போம்னா, பழைய பாட்டு காலத்துல ஒரு ஆத்மாவுடைய மதிப்பு அழைச்சு கேட்கும் மீக்கும் பொருள் கொடுக்கணும், யாருக்காக மற்றவங்க கிடையாது தன்னை காப்பாத்திருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு ஆத்மா மீக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராமா, தன் சொந்த ஜீவனை மரணத்தின் மூலமாக கொடுத்துட்டார் மீக்கும் பொருள். ஆனால் மீக்கும் பொருள் யார் மனக்காக கிடையாது, யாருக்காக பகல உலகத்தில் மார்க் 10:45 வாசிக்கிறோம், சொன்ன வார்த்தைங்க மார்க் 10 அதிகாரம் 45 அதிகாரம் 45 வருஷம் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அநேகரை நீக்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுத்துருந்தோம். கண்டிப்பா இந்த வார்த்தை நான் யாத்திராத்திர கம்பேர் பண்ணி படிக்கும் போது அது எளிமையா போகுது. இப்படி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தான் என்ன பண்ணா முன் வந்து எல்லா ஜனங்களுக்காக அவர் கொடுத்துட்டார். ஆளாம கொடுத்ததுனால யார் கிடைக்கும் போது ஜீவனிப்போம் எல்லா ஜனம். அதான் பாருங்க ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய ஜீவனை யாரு கொடுக்குறேன், ஆதாமுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு காரியத்தை எப்படி அருமையா சீக்கிரத்து படமா காமிச்சாருன்னா, ரொம்ப அருமையா ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிலாத்து கோர்ட்ல அந்த பிலாத்து கேட்கிறார், இந்த அம்மா ஒரு பண்டிகையில நான் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவேன், ரிலீஸ் பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க, என் பக்கத்துல ஏசு இருக்கிறா, இந்தியா இருக்கிறா, இவங்க ரெண்டு பேர்ல யார ரிலீஸ் பண்ண அப்படின்னு போய் அவங்க என்ன சொன்னாங்க, பரபாஸ் ரிலீஸ் பண்ண. அப்ப பரபா சிறையில் இருக்கிற கைதி, ஒரு மரணத்துக்கு பாத்திரவான் கைதி, இப்ப என்ன போறாருங்க, விடுவிக்கப்படுறார். ஆனா அந்த இடத்துல யார் போற, இப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மற்றும் பரபாஸ் யாரை பிடிக்கிறாங்கன்னா, பரபாஸ் பிடிக்கிறாங்க. பரபாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பரபாஸ் இந்த வார்த்தை அர்த்தம் என்ன, பரபாஸ் என்ன சொன்னா நீங்க கண்ணு குடுத்துடலாம், பர் பிளஸ் அப்பா, பர் பிளஸ் அப்பா, அப்பா என்ன அப்பா மகன் அர்த்தம் பரபா. இப்ப சொல்லுங்க, பரபா யார் கல்யாணம், ஆதாம், ஆதாம் ஆதாம் யாரு, அவர் கூட யாரு பிதாவை கேட்க முடியா, ஆதாம் தேவனுடைய பாருங்க, ஆதாம் ஒரு மரணத்துக்கு பாத்துருவான் செய்தி, ஆனா இயேசு என்ன பண்றாராமா, அவரு சாபத்தை இவர் வாங்கிட்டு ஆதாம ரிலீஸ் பண்றார். கண்டுபிடிக்கும் பரபாஸ் ரிலீஸ் ஆயிட்டு இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நீக்கும் பொருள் கொடுக்கறதுக்காக அனுப்புறோம். பரபாஸ் ஆத்மா விடுவிக்கப்படுது, நீக்கப்படுது. யார் நினைத்தனா ஒட்டுமொத்த ஆதாமுடைய மனுக்குழந்தை நீக்கப்படுது, ஆனா இயேசு கிறிஸ்துடைய நீக்கும் அந்த பொருள் மூலமா கண்டுபிடிக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு நமக்கு அவர் மீட்பராய், என்ன மாதிரி மீட்பர், மீட்பர்னா என்ன சொன்னா, ஒருத்தர் மீட்கணும்மா தன்னையே மீட்கும் பொருளா கொடுத்த விஷயம் இது இயேசு கிறிஸ்து அங்க பண்ணிட்டான். ஆனாலும் கூட பாருங்க மேடம் சகோதர சகோதரர், மிக முக்கியமான விஷயத்தை நாம நம்ம தியானிக்க வேண்டியது ஆனா அவசியமாக என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நீக்கும் போது எல்லா சின்னங்களுக்குமே அவர் ஜீவன் கொடுத்து அங்க நீக்கி எல்லா சின்னையும் நீக்க போறாங்க. இந்த ஒரு காரியத்தை பத்தி ஆறாம் தூதர் யாருங்க, ஏழு தூதர்ல ஆறாம் தூதர் பாத்தீங்கன்னா, மார்ட்டின் சாவை என்ன பண்ணாரு, ஒரு சமயத்துல எழுதும் போது ஒரு வசனம் படிச்சார், படிச்சுட்டு அவர் ரொம்ப உற்சாகமாயிட்டு ஒரு விஷயம் சொன்னார், ஏன் இயேசு கிறிஸ்து போயும் போயும் தனக்காக தன்னுடைய நீக்கும் பொருள்ல ஏன் போய் போய் இந்த சடங்கள் இருந்து போன சாதியில் போய் ஏன் கொடுக்கும், எதுக்காக கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து எல்லா சடங்களுக்காக நீக்கும் பொருள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, என்ன கேள்வி சொல்லலாம், இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்ற நீக்கும் பொருள் கொடுத்தீங்க, ஒருவேளை உங்களை பத்தி பிதாவா கேட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க நீக்கும் பொருள் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜ்யம் தர, வீடம் தர, அறியாமை தர, அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, நீக்கும் பொருள் கொடுத்தீங்களா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்டோம்னா அவர் என்ன பதில் சொல்லுவார், ஆமா சொல்லுவாரா, என்ன சொல்லுவார், நான் தேவன் வந்து வீரம் தருவாரு, அழியாமை தருவாரு, ஆதினால என்ன பண்ணாங்க, நீக்கும் பொருள் கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரா, சொன்னோம். மாறாக ஏன் இயேசு கிறிஸ்து நீங்க நீக்கும் பொருள் கொடுத்தீங்க அப்படி கேட்டோம்னா, இதுக்கு பாருங்க மார்ட்டின் லூதர் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வசனம் கோட் பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணிட்டு மெய்யாக இயேசு கிறிஸ்து இதுக்குதான் நீக்கும் பொருள் கொடுத்திருக்கார். அது என்ன வசனம்னா, கலாத்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம், அபர் நன்மை சொல்லும் போது உலகத்தின் சனங்கள் மாத்திரம் கிடையாது, மிக முக்கியமான விஷயம் யாருக்கு பொருந்தும்னா நம்ம சபை சனங்களுக்கு பொருந்தோம். பாத்தீங்க, இப்ப சொல்லுங்க எதுக்காக தமிழ் மீட்கும் பொருந்தா வந்து கொடுத்தாருனா, ஒரே ரீசன் வீரத்துக்காக கிடையாது, ராஜத்துக்காக கிடையாது, என்ன காரணம்னா நம்முடைய பாவம். அன்பு உங்களுக்கு வந்து அப்படி நம்ம கேட்டோம்னா, அதுக்கு ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்த அருமையான சம்பவம் அதை நம்ம பார்க்க போறோம். சம்பவத்தை நல்லா தெளிவா படிச்சு அந்த நேரத்துல இயேசுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி அன்புனால நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கா அதை நம்ம பார்த்து முடிக்கலாம். மன சகோதர சகோதரே, இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கன்னா மாற்றி சேஷம் 9 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இருக்கிறார், தன் ஒரே பேரான மகன் இருக்கிறார். பாத்தீங்கன்னா அந்த அப்பா அங்கிருந்து வேற வேணுமா ஓடுகிறார். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, தன் மகனுக்கு பேய் பிடிச்சு போச்சு. என்னவா பேய் பிடிச்சு, என்ன பேய்னா ஊமையும் குருட்டுமான பேய். அந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான தொல்லை பண்ணுச்சு. யாருக்குன்னா மகளுக்கு. என்ன பண்ணுச்சுன்னா அப்பப்ப பல முறை என்ன பண்ணுவாங்க, இந்த பேய் அந்த மகனை பிடிச்சிட்டு போய் தீர என்ன பண்ணுவாங்க, தள்ளிடும். தீர போய் அப்பப்போ இந்த பையன் தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டு அதுக்கப்புறம் எங்க போவா தெரியுமா, தண்ணி பிடிச்சல போய் விழுவான். தீர விழுந்து தண்ணியில விழுந்து இப்படி என்ன பண்ணுவாராமா, தன் மகனை நினைச்சு பாருங்க. அந்த மகனுக்கு செய்யும் போது மகனுக்கு குறுக்குள்ள இருக்குமா, எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு. அப்பா இத பாத்துட்டு அப்பா அப்படியே பாப்பாரா, எப்படி பாப்பா நினைக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, அனுதினம் இந்த மகன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்களும் பாத்தீங்கன்னா இந்த அப்பாவுக்கு மனசு நொந்து போயிடும். அதான் இந்த ஒரு சம்பவத்தை இந்த அப்பா என்ன பண்றாங்க, தன் மகன் இப்பே கூட மகனை யார் கிட்ட கூட்டிடுவாங்கன்னா கூட்டிடுவார். இப்ப அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாக 17 வசனத்துல இருந்து வாசிங்க. பயங்கரமா தொல்ல அந்த பேய் எங்க போனாலும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுதாம அவனுக்கு நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கெடுத்து கற்பனை பண்ணிப்பார். அப்போ ஒரு பாருங்க, பேய் பிடிச்சு எல்லா பக்கம் அமையா இருப்ப பையன் பேய் பிடிச்சுக்கோ, பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க என்ன ஆகும், நுர தள்ளி நுரங்க பாத்துருக்கீங்க. அந்த நுர கொஞ்சம் பயங்கரம் நாட்டு வெறி நீட்டு நீட்டும் போது பல்லை என்ன பண்ணுவாங்க, உள்ள கடிப்பான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பல்லை அரைத்தான், பல்லை கடிச்சான் கிடையாது, பல்லை அரைக்கும் போது அப்பப்ப ஒவ்வொரு நேரமும் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் அனுபவிப்பா. அது எப்பனா அப்ப எப்ப சொல்ல முடியாது, நைட் கூட வரலாம், நைட் 12 கூட வரல. அப்பாரு நேரத்துல அப்ப என்ன பண்ணிட்டு நிச்சயமா முழிச்சுட்டு இருக்கணும். அப்பா கண்டி பண்ணிச்சுட்டா உடனே குணமாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம அப்பா பேசுறாரு. என்ன விஷயம் பாருங்க, அதுக்கப்புறம் கேள்வி அவனை எங்க இடத்துல கொண்டு வருவாங்க நிச்சயமா. என்ன அது வரைக்கும் ஏசு கிறிஸ்து பையனை பாத்துட்டு சான்ஸ் இல்ல, கூட்டம் பாத்தீங்க அது பாத்துட்டு சான்ஸ். இப்ப என்ன பண்ணுங்க, ஏசு கிறிஸ்து சரி உன் பையனை என்ன பண்ண முடி பார்த்தோன்னே ஏசு கிறிஸ்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் உங்க அப்பா சொன்னதை விட ரொம்ப பதுமோசமா இருந்த. என்ன பண்ணார் பாருங்க, வசனம் வாசிங்க. அந்த ஏசு கிறிஸ்து கண்ட உடனே அந்த பேய் என்ன ஆயிடுச்சாமா, ஆட்டம் போட ஆரம்பிச்சு. ஆட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்கம்மா, அந்த பையனை அலைக்கழிக்க. நீ எங்க நீங்க பாத்துருக்கீங்க, பேய் பிடிச்சா பாத்துருக்கீங்க, பாத்துட்டு எப்படி பாத்துருக்கீமா, பேய் பிடிச்சா எப்படி இருக்காங்க இல்லைங்களா, பே உட்காந்துருப்பா, பே முடிச்சுட்டு இருக்கோம், அது சாதகமான பேய். ஆனா சில பேய் என்ன பண்ணுமாம்மா, நீங்க நான் பயங்கரமா பூச்சிட்டு போட்டு அலைக்கழிச்சு பயங்கரமா ஆட்டம் போதும் பேய் தான் பயிரை போட்டு அலைக்கழிச்சு. என்ன பண்ணுச்சாலும் கீழே தலையில புரண்டு போய் அப்படி புரண்டு 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 மண்ணில புரண்டு நுர தள்ளி என்ன பண்ணா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. கண்ணு மேல நடக்குது, யாருக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து கண்ணு நடக்குது, மக்கள் யார் நிக்கிறா? அவங்க அப்பா மேக்ஸ்பாங்க அப்பா போய் வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாரா? என்ன பண்ணுவாரு? வேறு வேணுமா சூரியன் மகன் கண்டிப்பா கண்டி வந்து வந்திருக்காரு அழுவாரு இல்லைங்களா? என்ன அழுவார் அப்பா ஏசிக்கிறது யாரை பாக்குறாருன்னா பையனையும் பாக்குறார் யாரையும் பாக்குறாரு. அப்பாவுடைய அன்பு எந்த அளவு தன் மகன் மேல இன்னும் கூட அப்பாவுடைய அன்பு தெரிஞ்சுக்கிறவங்க இன்னும் கூட சில கேள்விக்கையா இருப்பாருங்க. இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆகி எத்தனை நாளாச்சு அப்படி கேட்கும்போது என்ன சொல்லிருக்கோம்? ஒரு ரெண்டு பேசும் ரெண்டு மாசம் சொல்லிருக்கு. ஆனா அவங்க அப்பா என்ன பேசுவார் பாருங்க. அப்போ அவங்க அப்பா சொன்ன வார்த்தை நிச்சயம் ஏற்றி தற்சாரிக்கமா இருக்காரு. நினைச்சு பாரு, சின்ன வயசு பெரிய வயசு கூட தெரியாது, ரெண்டு மாசம் கூட கணக்கு சின்ன வயசுல இருந்து பெயின் பண்ற ஆட்டம் உங்க அப்பையின் மேல பண்ற கஷ்டங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டமும் உண்மையில உங்க அப்பா எந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாரு? எங்கெங்கோ வைத்தியம் பார்த்திருப்பாரு, என்ன எடுக்காரு? குணமாக செஞ்சிருக்காரு. எங்கெங்கோ அழிஞ்சிருப்பார், குணமாக கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் வாசிக்கிச்சு இவனை கொள்ளும் படிக்கு அன்னைய என்ன பண்ணிச்சாமா? நினைச்சு பாருங்க. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா உங்க அப்பா சின்ன வயசு அந்த பையன் சின்ன வயசுல இருந்தேன் என்ன பண்ணிருப்பாங்க? உங்க அப்பா நிச்சயம் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, நைட் நேரத்துல தூங்கிருக்க மாட்டார், அதான் விஷயம். இரவுக்கும் தூங்க மாட்டார். ஏன்னா தன் மகன் எந்த நேரத்துல பேய் பிடிச்சி இந்த மாதிரி நடக்கும் சொல்லி தெரியாது. எப்போ உங்க அப்பா விழிச்சிருப்பா, ஒருவேளை பேய் பிடிச்சி தீர போறோம்னா இடிச்சுட்டா உடனே காப்பாத்துவான். பல முறை ஏற்றி அந்த அப்பா பாத்தீங்கன்னா தன் மகன் மேல ரொம்ப துக்கம் ஆயிட்டு ரொம்ப அன்பாயிட்டு மன வேதனையில போய் சீசர்கள் வயசே குணமாக்கு கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்து கூட இப்படியா போச்சு, சரி நான் இயேசுக்கே போற சொல்லி இயேசுப்பான். அப்புறம் இயேசுக்கும் இந்த மாதிரி வந்தே ஆண்டவரே பாருங்க குணமாக்கவே முடியல, அப்புறம் இயேசு கோபம் ஆயிட்டு என்னன்னா இப்படி இருக்கு, இன்னும் நீங்க அவிசுவாசமா இருக்கு சொல்லி கடிஞ்சு கூட. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த அப்பாவுடைய அன்பு வேதனைய நல்லா புரிஞ்சுட்டால் அந்த பயப்பட கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுட்டார். நினைச்சு பாருங்க, இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து நிச்சயமா மனசுல ஒரு விஷயம் நல்லா போட்டு என்ன சொல்லுங்க, அப்போ அப்பா தன் மகனுக்காக என்ன கஷ்டப்படுற மகன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு நான் நினைச்சு பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்தின் சனத்துடைய அப்பா யார் தெரியுமா? இதால கேட்க இன்னொரு விஷயங்களை கத்துற இயேசு கிறிஸ்து கூட, ஏன்னா இயேசு கிறிஸ்து தைரப்பாய் ஆதாம அங்க படைச்சா இதால தேவனுடைய கை கத்தவாறு இயேசு கிறிஸ்து ஆதாம படைச்ச ராஜ்யத்துல எல்லா சனங்களுமே யார் மகன போறாங்க? இயேசு கிறிஸ்துடைய மகன. ஆனா நினைச்சு பாருங்க, 6000 வருஷமா ஒட்டுமொத்த மனுக்குளம் ஆதாமுடைய மனுக்குளம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க? இப்போ பிசாசு பிடியில இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் வட்டு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இத பாத்துட்டு இருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயமா ஜனங்கள் மேல அன்பு வந்திருக்குமோ வந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா என்ன சிம்பிளா ஜீவன் கொடுத்து போயிருக்கான். அது இல்லாம ஒவ்வொரு மனுஷன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க மேல ரொம்ப அன்பாயிட்டான். அன்பாயிட்டு ஒரு அப்பா பகன் அப்பாவே தன் மகன் மேல இவ்வளவு துக்கம் ஆயிட்டு அன்பாயிட்டு இருக்காருன்னா அப்ப நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அன்பு எந்த அளவுக்கு அங்க இருக்கும் உலகத்தின் சரணம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு இந்த மாதிரி கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வார்த்தை பேசுறார். என்ன பேசுறாருன்னா அந்த புத்தக பாசுறாரு வார்த்தைங்க கண்டி பண்ணுங்க. எங்கே மனமே என்ன பண்ணுங்க இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கிற இந்த வார்த்தை கேட்கும் போது அப்ப கண்டிப்பா எப்பொழுது அப்போ அந்த சனங்கள் அந்த அப்பா மனசு நொந்து போய் அவர் கேட்கிறார். அப்ப ஏசு என்ன பாருங்க, அப்போ உண்மையில சொல்லுப்பா நான் என்ன பண்றேன் கண்டிப்பா? ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்த பையன் சின்ன வயசுல இருந்து நீ பல இடங்கள் போயிட்ட, எங்கேயுமே குணமாக கிடைக்கும் பரவாயில்ல. இப்போ உனக்கு விசுவாசம் இருக்கா சொல்லு, விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும் சொல்லி அதுக்கு அவருக்கு சொல்லாரு பாருங்க. பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அபிவிசுவாசம் நீங்கும்படி சொன்னவுடன் கண்ணீர் ஓடினாராம் சத்த விட்டினார் பாருங்க. அந்த இடத்துல அப்பாவுடைய வேதனை அன்பு யார் மேல? மகன் மகனுக்காக அவர் அலைய அலைய இடமில்ல தூங்காத இருக்க தூங்காத நாளே இந்த மாதிரி அப்பா மகனுக்காக ரொம்ப துக்கப்பட்டு கத்துக்க கண்ணீரோட சேர்க்கும் போது இப்ப ஏ சின்ன பாருங்க அதிகாரத்துல ஊமையும் செவருமான ஆவியே இவனை இருந்து புறப்பட்டு தொழில் முடிச்சுக்கலாம் இல்லையா, தொழில் முடிச்சிருந்தா ஆகி புறப்பட்டு போய் என்ன ப்ராப்ளம் நீங்க இந்த பைய அந்த போனதுக்கு அப்புறம் வந்து. ஆனா இயேசு ஒரு மிக முக்கியமான கண்டிஷன் போட்டாரு, புறப்பட்டு போ. ஆனா என்ன சொன்னாரு, மீண்டுமா கட்டளை சொல்லி அந்த கட்டளை இனிமே உனக்கு அதிகாரமே கிடையாது சொல்லி அதிகாரம் போட்டார். இந்த வார்த்தையை சொல்லும் போது நிச்சயமா ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்மளால ஞாபகத்துக்கு வரும். ராஜ்யத்துல கூட பாத்தீங்கன்னா 6000 வருஷமா பிசாசு புரியக்கூடிய ஜனங்களை இயேசு கிறிஸ்து இப்படிதான் குணம் பார்க்கலாம், நீ இவர்களை விட்டு போ. ஆனா என்ன பண்ணாரு, எப்போ 1000 வருஷத்துக்கு பின்பற இனி உனக்கு அனுமதி கிடையாது, இனிமேல் நீ மீண்டும் வந்து கஷ்டப்படுற. 6000 வருஷமா தீமை அனுபவங்களை ஜனங்கள் பார்த்து பார்த்துட்டேன், அவங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், என் ஜீவனை போட்டுக்க இனிமேல் உன் மேல ஸ்ரீகுணம் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லிட்டு சாத்தானை அங்க கத்திரேசு கிறிஸ்து அங்க அதிகாரம் கொடுத்தார். சிதான கண்பன சகோதர சகோதரி கத்திரேசு கிறிஸ்து அவர் கொண்ட இவ்வளவு நேரம் ஏன் நான் சொல்றேன்னா, ஏன் இயேசுடைய அன்பை பத்தி பாக்குறவங்க நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக உலகத்தின் மேல வச்சு அன்பின் நிமித்தமா ஜீவனை நீக்கும் பொருளா அவர் கொடுத்தார். ஆகியனால எல்லா சிறத்துக்கும் இயேசுனாயிட்டா இருக்கோம் மீட்பராகிட்டான். அப்ப நினைச்சு பாருங்க, இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பூமி கொடுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு அது எப்படி போட்டதா இருக்கு நினைச்சு பாருங்க சரிங்களா. அந்த அன்பு பத்தி வாசிக்கணும், என்ன வாசிக்கணும், யோவான் 3:16 ஆமா அந்த வருஷம் நான் பரிச்சயமான வருஷம் இல்லைங்க, யோவான் 3:16
3 வருஷத்துல அவர் பட்ட அனுபவங்கள் மூலமாக சனங்கள் மேல ரொம்ப அன்பாயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணாமா அவமானங்கள் பாடல்கள் வந்தாலும் கூட ஜீவனை கொடுத்தார். அதான் வசனம் வாசிக்கிறோம் எப்ரேல் புஸ்தகம் 12 அதிகாரத்துல 2 வசனம் இந்த ஒரு சீதத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை குறித்து அவர் தமக்கு முன் வச்சிருந்த சந்தோஷம் நினைத்தமா அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை கழிச்சு அவமானப்பட்டார். ஆனா எதனை விதமா என்ன காரணம், அவர் தமக்கு முன்பாக வச்சிருந்தார் சந்தோஷத்தின் நிமித்தமா தமக்கு முன்னாடி நிமித்தமா என்ன பண்ணலையாமா அவமானத்தையாங்கல சில தவிச்சார். அப்ப ஏசு கிறிஸ்து இவ்வளவு கடினப்பட்டு பாடுபட்டு மறுத்து ஜீவன் கொடுத்தார்னா எது நிமித்தமா தமக்கு முன்பாக வைத்திருந்த என்ன முன்பாக வைத்திருந்த சந்தோஷம், அப்படி என்ன சந்தோஷம் இயேசுக்கு முன்பாக இருந்துச்சு என்ன இருந்துச்சு இருக்கிறார். அவருக்கு முன்பாக சொல்லும் எது முன்பாக ராஜ்யத்துல எல்லா மனு மக்கள் மீண்டும் உயிர் தழுந்து வரும் சத்தியம் கேட்டு பிதாவாகிய தேவனை அறியக்கூடிய காலம் வரட்டும். அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதற்காக நான் எவ்வளவு அவமானம் வந்தாலும் வாங்கிக்கிறேன், எவ்வளவு பாடுபட்டாலும் வாங்கிக்கிறேன், எத்தனை அதிபரா என்ன பண்ணிக்கிறாங்க வாழ்க்கைய சொல்லி சந்தோஷமா தாய்க்கு தாத்தரிக்கூடிய மீக்கும் சொல்ல ஜனங்களுக்காக கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம் அவர் தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக எல்லா சனங்களுக்குமே அவர் சிவன் கொடுத்தார். இதே காலத்துல 2 எப்படியே புத்தகத்துல நாங்கள் தெளிவா வாசிக்கலாம். பதினாலுல இருந்து வாசிங்க எந்த பிள்ளைகள் பத்தி கருதப்படுதுன்னா உலகின் ஜனங்கள் காட்டிலும் இந்த பிள்ளைகள் யாரை குறிக்கிறாங்கன்னா சபை வகுப்பார். சபை வகுப்பார் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள், இயற்கூடிய பிள்ளைகளா பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். அவங்களை காப்பதற்காக என்ன பண்ணாலும் அவர்களை போல மாசத்துல வந்துட்டார். ஜீவ காலங்கள்ல மரண பயம் எல்லா உலகின் ஜனங்களுமே இந்த மரண பயத்திற்குள்ள அங்க இருக்கிறாங்க. அந்த அடிமையிலிருந்து எல்லா லட்சணங்களையும் விடுவிக்கும்படியாக அவரிடம் இந்த மாதிரி ஆயிட்டார். அப்புறம் வாசிங்க, ஆதலால் மிக முக்கியமான வார்த்தை, ஆதலால் ரொம்ப கண்டிப்பா அருமையான வார்த்தை. இந்த மாதிரி இருக்கிறதுனால யாரு கை கொடுக்கல, ஹெல்ப் பண்ணல, அவ்வளவு ஹெல்ப் பண்ணல. ஆனா யார் ஹெல்ப் பண்ணிட்டாராமா? ஜனங்கள் நிமித்தமா வர கஷ்டத்தை பார்த்து ரொம்ப அன்பாகிட்டு என்ன பண்றாரு, தன் ஜீவனை நான் மீட்கும் போதுலாம் கொட்டுறே சொல்லி கொடுத்துட்டார். அதனால அவர் எல்லாத்துக்கும் என்ன ஆகிட்டாரு, அந்த ஆயிட்டு சகோதர இன்னைக்கு இதை குறிச்சு மிக முக்கியமான வசனம் நம்ம வாசிக்கலாம். இந்த பூமியில முதன் முதல்ல உலகத்துக்கு இவர் தான் மீட்பர் சொல்லி அறிமுகப்படுத்தும். யார் தெரியுமா? எங்க எந்த வார்த்தை சொன்னாங்க? இதோ உலகத்தில் பாவம் சுமத்திருக்கிற ஆட்டுக்குட்டி. எங்க அது ஆட்டுக்குட்டி? எங்க வாசிக்கலாம்? ஏசியா வாசிக்கணும் ஆட்டுக்குட்டி. அதான் பாக்குறோம், இதோ ஆட்டுக்குட்டி. இந்த ஆடுதான் மறிக்க போகுது. ஏன் மறிக்க போகுதுன்னா எல்லா லட்சணங்களையும் நீக்கிறார். இப்படி சொல்லும் போது யாரு ரெண்டு வார்த்தை யார் எல்லாம் கவனிக்கிறாங்கன்னா, ரெண்டு பேர் கவனிக்கிறான். யாரு? அந்தரையா மற்றும் யோகா. ரெண்டு பேர் நல்லா கூர்ந்து கவனிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, யோகா இன்னொரு சொல்லுவாரு, இவருடைய செருப்பு காட்டுறது என்ன அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அந்த இயேசு இவரை காட்டு எடுப்பார், கண்டிப்பா பெரியவரா இருப்பா. உடனே என்ன பண்ணாங்களா, சரி நம்ம யோவன் மறிக்கட்டும், மறிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம், அவருடைய சீசரா போயிடல சொல்லி போனாங்களா, யோவன் மறிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? எப்ப அவர் தான் மீட்பர் காமிச்சாரோ உடனே இயேசுக்கு பின்பற்றி. இதே விஷயம் நம்ம நமக்கு மிக முக்கியமான பாடம் என்னன்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தருடைய அன்பை யார் யார் நல்ல ருசி பார்த்திருக்காங்க, கர்த்தருடைய அன்பை யார் யாரெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி நேரத்துல கர்த்தர் தனக்காக எதை கேட்டாலும் கேட்கும் போது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மாம்சத்துல என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கணும். யோசிக்காம கர்த்தர் என்ன கேட்டாலும் அது வேலையாலும் சரி, என்ன ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் தேவை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா ரெடியா இருக்கு, தயாரா இருக்கு. நாட்டு போகட்டும் அப்படி இல்லாம எல்லா நேரத்திலையும் ரெடியா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை தியாகம் பண்ண சூழ்நிலை வந்தோம், அந்த அளவுக்கு யாரு அன்பு புரிஞ்சு வச்சிருந்தாங்க, கர்த்தருடைய என்னால அன்பு புரிஞ்சு நமக்காக ஜீவன் புரிஞ்சுக்க. அப்போ சொன்னாங்க பவுல், இயேசுடைய அன்பு புரிஞ்சுட்டு சொல்றாரு பாருங்க, என் மேல அன்பு வச்சு எனக்காக யாராவது ஒப்பு கொடுப்பாங்களா பாத்தீங்களா, ஒருத்தர் ஒப்பு கொடுப்பா. யார் அவரு? அப்போ சொன்னாங்க பவுல் மேல அன்பு வச்சு, அப்போ சொன்னாங்க பவுலுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் யாரு? அவரே தான் நம்ம கூட கொடுத்திருக்கார். பாத்தீங்க கலாத்தியர் புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல 20 வசனம், நீ வா பேரு வா பவுல் வா பவுல் சொன்னாலே அந்த நேரத்துல அப்ப என்ன பண்ண மாட்டாரா, மாம்சத்தோட யோசனை கலாத்தியர் 1 அதிகாரத்துல இந்த சம்பவம் பவுலுக்கு வந்து பாருங்க, அவருக்கு அந்த தேவனுடைய வேலை செய்வதற்காக கூப்பிடும் போது அவருக்கு பவுல் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, 1 அதிகாரம் 16 வசனம், ஆ என்ன பார்க்கணும்னா அப்ப சொன்னாங்க பவுல் கத்தை கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணல அவன் மாம்சத்தோடும் மாறாக தேவன் கத்தரையே கூப்பிட்டார் உடன்படிக்கை பண்ண உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் கத்தர் கூப்பிட்டார் பல நிமிடமா எந்த ஒரு விஷயங்கள் தியானம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட யோசிக்காம உடனே அனுப்புறது தயாராக இருந்து கொடுக்கூடிய மனப்பக்குவம் அங்க இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பேற்பட்டவெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தருடைய அன்பான யார் எல்லாம் கத்திரி அன்ப இந்த கடைசி நாட்டுல மிக முக்கியமா பத்தாம் நாட்டுல தியானிக்க வேண்டிய விஷயம் அதிகமா சொல்லணும்னா கத்தர் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு இருக்கா பாருங்க ஒருவேளை இப்ப இந்த இடத்துல ஏசிக்கிறதுக்கு பாடி இருந்து வச்சுக்கோங்க இருந்துச்சுன்னா நம்ம எல்லா அக்கம் பாத்துட்டு போவோம் என்ன நடக்கு பார்ப்போம் என்ன நம்ம என்ன செய்வாங்க பேசுகிற பாடி அங்க இருக்க வச்சுக்கோங்க இந்த இடத்துல நல்லா அப்படி பார்த்துட்டு போமா என்ன நடக்கும் அவருக்கு சரிவத்துக்கு என்ன பார்த்துட்டு போமா என்ன பண்ணிட்டு போனோம் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க வேகமா ஓடி போய் என்ன பண்ணுவோம் போய் அந்த கால தொட்டு ஆண்டவர் நீ இப்ப எனக்காக மறுச்சீங்க எனக்காக இத்தனாடி வாங்கிட்டீங்க சொல்லி என்ன பண்ணுவோம் ஆனா பாருங்க அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏசுக்கு மறுச்சதுக்கு அப்புறம் கலர்ல போச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த தேவர் என்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கல்லறை குண்டா உட்கார் என்ன உட்கார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வாட்ச் பண்ணிட்டு வாட்ச்னா கவனிச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும் பாத்துருந்தான் கல்லறையில இயேசு கிறிஸ்து அவர் எப்படி எளியா சொல்லிட்டு இருந்தா எதுவும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகும் பார்க்கலாம் சொல்லி காவல் காத்துட்டு இருந்தார் உண்மையிலே அந்த இடத்துல கத்துடி அங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா காவல் காத்துட்டு இல்ல மாட்டாங்க வேகமா ஓடி போய் கல்லறையை திறந்து காவல் தொட்டு கும்பிட்டு நீங்களா எனக்கு இவ்வளவு ஜீவனை கொடுத்தீங்க எனக்காக ஜீவனை இணைக்கும் கொடுத்தீங்க கதை என்ன பண்ணுவாங்க என்ன காரணம் அந்த கத்துடி அன்ப புரிஞ்சுக்கோ அதே போல நாம் கூட கத்திரி அன்பை புரிஞ்சதுக்கு அப்புறம் கத்திரி அன்பு எந்த அளவுக்கு தெரியுறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் எதை கேட்டாலும் நம்ம கொடுப்பதற்கு யோசிக்காம ரெடியா இருக்கும் தயாரா இருக்கும் இதுக்கு அறிஞர் ஒரு உதாரணம் சொல்லும் போது பாருங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா பெரிய பணக்கார அம்மா அந்த அம்மாக்கு ஒரே செல்ல போகணும் கொள்ளக்காக என்ன பண்ணுறாங்க கொள்ளக்காரங்க வண்டியில போக பிள்ளையை கட்டி போயிடும் போயிட்டு போன் பண்றான் இந்த பருமா ஒழுங்கா முறையா வந்துட்டு வயர் நெட்ஒர்க்க எனக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோ பிள்ளைய இல்லைன்னா நான் உன் பிள்ளைக்கு உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது சொல்றேன் ஒன்னு அம்மா போன்ல அப்படியா இல்லை நான் எங்க வீட்டுக்காரர் யோசிச்சுட்டு யோசிச்சு என்ன பண்றேன் கொடுக்கலாம வேண்டாம யோசிச்சு சொல்ல சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல எனக்கு பேர் என்ன பண்றேன் சொல்லுவாங்க என்ன காரணம் அன்பில்லைங்க எல்லாம் உங்களுக்கு அதே போல அன்பான சொல்லுங்க கத்திருக்கிறவங்களுக்கு நம்ம மேல அன்பு கூர்ந்து தமக்காக நமக்காக தன்னையை ஒப்பு கொடுத்தார் நாம் கூட அவருக்காக எதை ஒப்பு கொடுப்பதற்கும் நாங்க என்ன பண்ணுவோம் ரெடியா நம்ம இருக்கு ஒருவேளை யோசனை பண்ணிட்டு இருக்கிற சிந்தோம்னா சரியான அன்பை புரிந்து கொள்ளவே அங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த பத்த நாட்டுல மரணம் எனக்காக மறைச்சா பாவங்களுக்கா என்ன காரணம் என்ன வச்ச அன்பு அந்த அன்புக்காக எதை கேட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் முதலாவது தேவன் கத்திரேசிக்கு அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இதுக்கு மாத்திரம் சொல்ல கொடுக்கும் போதே என்ன என்ன கஷ்டம் வரும் என்ன பாடுபடும் யோசிக்க கூடாது யோசிக்காம இந்த விஷயத்துக்காக கத்துடைய அன்புக்காக எல்லாருக்கும் தேவை பண்ணக்கூடிய அந்த விஷயமா எப்படி இந்த யோகன் மந்திரையா யோகன் சனன் காமிச்சார் இதோ தீபர் இதோ தீபர் சொன்னார் இதோ ஆட்டுக்குட்டி உடனே பின்பற்றி போனார் அதே போல நாட்கள் உடனே பின்பற்றி போகக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு ஒருவேளை இல்ல விருத்தரிச்சு இருந்தோம்னா அது சரியான ஸ்பீக்கர்களாக இருக்க வாய்ப்பு சகோதர சகோதரே இவ்வாறாக நாம கத்தோடைய மரணமானது எவ்வளவு எப்பேற்பட்ட மீட்பர் இன்னைக்கு நாம அவங்க பேசிட்டு சொல்லி இந்த ஒரு பாட்டின் மூலமாக நாம கற்றுக்கொள்ளது தேவன் தான் பொறிமோடு கேட்டவங்க அனைவரையும் ஆசீர்வாதத்தை திருப்பி செய்வாராக ஆமாம்